الحمد لله رب العالمين وأفضل الصلاة والتسليم على محمد النبي الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அருளாளன் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமான மார்க்கம் முழு உலக மக்களுக்காகவும் அல்லாஹ்வினால் தெரிவு செய்யப்பட்ட மார்க்கம். எங்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல இது. கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய மார்க்கம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு, தன்னை படைத்தவனுடைய சந்தோஷத்தை அடைவதற்கு அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு ஒரு பெரும் ஞாபகமாக தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துக்கு வரும் பொழுதே எதிர்ப்புடன் தான் வந்தது. பெரும் வரவேற்புடன் வரவில்லை. இந்த மார்க்கம் சொல்ல போனால் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்னாலே எதிர்ப்புடன் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. எதிரியுடன் தான் இந்த மார்க்கம் இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த மார்க்கத்துடைய மிக பெரும் எதிரி இப்லீஸ், ஷைத்தான். மனிதனை அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்பும் பொழுது இன்னும் அனுப்பவும் இல்லை, அவன் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்து சொல்கிறான், இங்கு பூமியில் வரக்கூடிய அனைத்து மனிதர்களையும் இந்த பாதையிலே செல்ல விடாமல் நான் வழி தவற செய்து விடுவேன். அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு அவன் அல்லாஹ்விடத்தில் மிக நீண்ட ஒரு அவகாசத்தையும் கேட்டான். நான் செய்ய போகிற இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு மனிதர்கள் உலகத்திலிருந்து மௌத்தாகி மீண்டும் எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் வேண்டும், எனக்கு ஒரு நீண்ட சந்தர்ப்பம் வேண்டும் என்று அவன் அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொண்டான். அல்லாஹு தஆலா சொன்னான், உனக்கு அந்த அவகாசம் தரப்படுகிறது, கியாமத்து வரைக்கும் உனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது, நீ மனிதர்களை வழிகெடுத்திப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மார்க்கம் உலகத்துக்கு எதிர்ப்புடன் தான் வந்தது, எதிரியுடன் தான் வந்தது. அந்த எதிரிக்கு கியாமத்து வரைக்கும் சந்தர்ப்பமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஷைத்தானியத்தும் தஜ்ஜாலியத்தும் எதிர்ப்பும் எதிரியும் கியாமத் வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். இந்த மார்க்கம் வளர்வதற்குரிய தண்ணீரும் அதுதான். இந்த மார்க்கம் வளர்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பசலையும் அதற்குரிய எதிர்ப்புகளும் எதிரிகளும் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கியாமத் வரைக்கும் எதிர்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மார்க்கத்துக்கு எதிர்ப்பும் அதனுடன் மோதலும் ஏற்படுவது என்பது அதனுடைய உண்மைக்குரிய மிக பெரும் அடையாளமாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரத்தையும் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்கள் அனைவருடைய உலகத்துடைய சரித்திரத்தை படித்து பாருங்கள். எந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய புனிதமான மார்க்கத்துக்கு எதிர்ப்புகள் இல்லாமல் இருந்தது என்று எந்த காலத்தையும் காட்டிவிட முடியாது. எல்லா காலத்திலும் எதிர்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உலகத்தில் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்தவர்களால் ஒரு காலத்திலும் இந்த மார்க்கத்தை அழித்து விட முடியவில்லை, முடியாது. அவரவர் இருக்கிற காலம் வரைக்கும், உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் தன்னுடைய கோபம் தீர, தனக்கு வந்திருக்கிற ஆத்திரம் தீரும் அளவுக்கு இந்த வெளிச்சத்தை பார்த்து ஊதி கொண்டிருக்கிறார்கள். ஊதி 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 முடியாமல் கடைசியில் அவர்கள் உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். இந்த தீன் உலகத்திலே மிகைத்த நிலையிலே இருக்கும். இதுதான் உலகத்துடைய தர்க்கம். இந்த தீன் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று அல்ல, இது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டது. நூறு பா அல்லாஹ்வுடைய வெளிச்சம், அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை இந்த படைத்தினங்களில் யாரும் தன்னுடைய வாயால் ஊதி அணைத்து விட முடியாது. சாதாரணமாக வீட்டிலே பற்றுகிற அந்த விளக்குகளை வாயால் ஊதி அணைத்து விடலாம். அல்லாஹ்வுடைய நூர், இந்த நூரை வாயால் ஊதி அணைத்து விட முடியாது. யாராலும் யார் எந்த முயற்சி செய்தாலும் இறுதியில் அவர்கள் உலகத்தை விட்டு போய்விடுவார்கள். இந்த தீன் நிலைத்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆனாலும் இந்த தீனுல் இஸ்லாம் என்பது உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய தேவை. இந்த இஸ்லாத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு சுபீட்சமான வாழ்க்கையை மறைத்து வைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு பின்னால், இந்த இஸ்லாமிய வாழ்க்கைக்கு பின்னால் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஒரு நிரந்தரமான சுவர்க்கத்தையும் நிரந்தரமான இன்பத்தையும் அவன் மறைத்து வைத்திருக்கிறார். இங்கே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தையும் நிரந்தரமான இன்பத்தையும் அடைவதற்கு அவனுக்கு தேவை இந்த மார்க்கம். ஆகவே இந்த மார்க்கம் உலகத்திலே பிறக்கிற எந்த மனிதனையும் எதிரியாக பார்ப்பதில்லை, நாங்களும் பார்ப்பதில்லை. எங்களுக்கு யாரும் எதிரிகள் இல்லை, எல்லாரையும் நாங்கள் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போக வேண்டியவர்கள் என்றுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாம் அப்படித்தான் பார்க்கிறது. யாரும் எதிரிகள் அல்ல, அனைவருக்கும் தேவை தீன், அனைவருக்கும் தேவை மார்க்கம், அனைவருக்கும் தேவை நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான இன்பங்கள் நிறைந்த அந்த சுவர்க்கத்தை மனிதர்களில் ஒவ்வொருவரும் போய் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவருக்கும் அந்த சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ள துடிப்பாக இருக்கிறது. நாங்கள் யாரையும் எதிரிகளாக பார்க்கக்கூடாது. அல் ஹல்கு அய்யாலும் வா, படைப்பினங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் குடும்பத்தினர்களாக இருக்கிறார்கள். படைப்பு என்ற வகையில் எல்லோரும் ஒன்று சேர்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை பின்பற்றி இந்த பாதையிலே நடக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாக சில சோதனைகள் வரும், சில பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். அந்த பிரச்சனைகள் எதற்காக, சோதனைகள் எதற்காக? இந்த பாதையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் சோதனை வரும். ஆனால் அந்த சோதனைகளுடைய முடிவு சோதனைகள் அல்ல, அந்த சோதனைகளுடைய முடிவு அது நிரந்தரமான இன்பம். அந்த சோதனைகளுடைய முடிவு ஆரோக்கியம். முடிவை அல்லாஹு தஆலா மிக சிறப்பானதாக வைத்திருக்கிறான். இங்கே சோதிக்கப்படக்கூடியவர்கள், ஹதீஸில் வந்திருக்கிறது, இமாம் தபரானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்கள் கியாமத்துடைய நாளில் தங்களுடைய சோதனைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த அன்பளிப்புகளையும் சவாபுகளையும் கூலிகளையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்த சோதனைகளுக்காக அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த கூலிகளை பார்க்கும் பொழுது, ஒவ்வொருவருக்கும் பலவிதமான சோதனைகள் இருக்கிறது. சொத்துக்கள் சோதனைகள், குழந்தைகளால சோதனை, குடும்பத்தினால சோதனை, சமூகத்தினால சோதனை, இந்த சோதனைகளுக்கு கிடைக்கிற அந்த கூலிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆசைப்படுவார்கள், எங்களுடைய உடல்கள், உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள், உடலுடைய தோள்கள் எல்லாம் கத்தரிக்கோள்களால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று ஆசைப்படுவார்கள். எங்களுக்கு வந்து சோதனை போதாது, எங்களுக்கு வார சோதனை இப்படி வந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, நிறைய கூலி கிடைத்திருக்குமே என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம் என்பது சோதனைக்குரிய இடம், பலவிதமான சோதனைகள் வரலாம். ஆனால் அந்த சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா கூலிகளை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நடந்தவைகள் நடக்கிறவைகள் எதை பற்றியும் முஸ்லிம்களாகிய நாங்கள் கவலைப்பட வேண்டிய கை செய்யப்பட வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு ஹைர் இருக்கிறது. நீங்கள் பல விடயங்களை உங்களுக்கு ஷர்ராக பார்க்கிறீர்கள், அதை நீங்கள் வெறுக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், சில விஷயங்களை நீங்கள் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறீர்கள், நீங்கள் அதை வெறுப்பாக பார்க்கிறீர்கள், இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் வஹுவ கைருல் லக்கும், அது நடப்பது உங்களுக்கு கைர் தான். இரவெல்லாம் இருளுடன் ஒரு சிறிய வெளிச்சம் கலந்திருக்கிறது. நடு நள்ளிரவு கழிந்து விட்டால் இரவுதான், ஆனால் அதிலே ஒரு வெளிச்சமும் கலந்திருக்கும். தஹஜ்ஜுதுடைய நேரம் வரும் பொழுது, சுபஹுக்கு முன்னால இருக்கிற அந்த நேரம் வரும் பொழுது இருக்கிற அந்த வெளிச்சமும் மறைந்து போய்விடுகிறது. அந்த நிலா வெளிச்சம் மறைவது எதற்காக, அந்த இருள் வருவது அடுத்து ஒரு காலை வரப்போகிறது என்பதற்காக, அடுத்து ஒரு வெளிச்சம் வரப்போகிறது. அதுதான் உண்மையான சுபஹுடைய வெளிச்சம். அந்த வெளிச்சம் வருவதற்கு முன்னால் இந்த இருள் வந்தாக வேண்டும். மனிதனுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாலும் ஒரு லேசு இருக்கிறது, ஒரு ஹைரை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். மனிதர்கள் அவசரப்படக்கூடாது, மனிதர்கள் பதட்டப்படக்கூடாது. ஒரு கூட்டத்துக்கு ஒரு நல்ல மழை வருவதற்கு முன்னால் பயங்கரமான இடியும் மின்னலும் வருகிறது. அந்த சத்தங்கள் வந்தால் தெரியும் ஒரு நல்ல மழை வரப்போகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஷர்ரு வந்தால் அதற்கு பின்னால் ஒரு ஹைர் இருக்கிறது. ஒரு கஷ்டம் வந்தால் அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக லேசை மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு வரக்கூடிய எந்த கஷ்டத்திலும் நமக்கு வரக்கூடிய எந்த துன்பத்திலும் அல்லாஹு தஆலா நமக்குரிய ஹைர்களை மறைத்து வைத்திருக்கிறான். எப்பொழுதும் ஒரு மோமின் அந்த ஹைர்களை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமீப காலங்களாக இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்துக்கு பலவிதமான அச்சுறுத்தல்களும் பலவிதமான பிரச்சனைகளும் வந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிகிறோம். எங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதிலும் அதுதான் ஒவ்வொரு நேரத்திலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு பிரச்சனைகள் சோதனைகள் என்று வரும் பொழுது சில விடயங்களின் பக்கம் எங்களுடைய கவனத்தை செலுத்துவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சில விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது, பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு மூமினுடைய பார்வை எப்பொழுதும் என்னுடைய தவறுகளின் பக்கம் போக வேண்டும். தவறுகளை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். அதை உணர்த்துவதற்கு தான் எனக்கு இந்த பிரச்சனை வருகிறது. என்னிடத்தில் பாவங்கள் இருக்கின்றன, தவறுகள் இருக்கின்றன. அந்த தவறுகளை விட்டும் நான் தௌபா செய்து நான் ஒரு திரும்பி நல்ல மனிதனாக ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கு இது மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த மைதானம் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய செயல்பாடுகள் சுத்தமாக இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய உதவியை எங்களுக்கு பெறலாம். லா யுஃப்லிஹு அல் முஜ்ரிமூன், பாவத்தில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் எந்த காரியத்திலும் வெற்றி அடைவதில்லை. பாவத்துடன் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பூர்த்தியான உதவியை கண்டுகொள்வது கஷ்டம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும். ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்திலே இருக்கிறவர்கள், முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள், நாங்கள் வட்டியை விட மாட்டோம் என்று வட்டியுடைய கொடியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரப்போகிறது? நாங்கள் அந்நியர்களுடைய தாக்குதல்களை பயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒன்றோ வட்டியை விட்டு விடுங்கள், அப்படி நீங்கள் வட்டியை விட தயாராக இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் ரசூலுடன் யுத்தம் செய்வதற்கு நீங்கள் தயாராகுங்கள். நாங்கள் யாருடைய யுத்தத்தை பயப்படுகிறோம், யாருடைய தாக்குதலை பயப்படுகிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை விட முடியாது என்றால் என்னுடைய தாக்குதல் வரும் உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் எங்களுடைய தவறுகளை பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா அடித்து சொல்கிறார், அல்லாஹு தாலா வட்டியை அழித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பார்வைக்கு வட்டியினால் நீங்கள் வளர்வது போல தெரிகிறது, உங்களுடைய செல்வம் பெருத்து கொண்டு போவதை போல தெரிகிறது, உங்களுடைய வியாபாரம் பெருத்து கொண்டு செல்வதை போல தெரிகிறது. ஆனால் அப்படி நினைத்து விடாதீர்கள், அல்லாஹ் வட்டியை அழிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமூகத்தில் ஒரு கூட்டம் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ற கொடியை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரப்போகிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமூகத்தில் ஒரு பெரும் சாரார் எங்கள் ஒவ்வொருவரும் அழுகிற நிலையிலே இருக்கிறோம். பள்ளிவாசலை மஸ்ஜிதுகளை நினைத்தும் பார்ப்பதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். ஜகாத்துகளை சமூகத்தில் ஜகாத்துகள் என்று கொடுக்கப்படுகிறது தான், ஆனால் எத்தனை பேர்கள் மிகச்சரியாக கணக்கிட்டு அந்த ஜகாத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று பார்த்தால் அதனுடைய பதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் நாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் பல முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பணத்துடன் ஜகாத் கலந்து விடுமாக இருந்தால், ஜகாத்தை கொடுக்காமல் வெளியாக்கப்பட வேண்டிய அந்த ஜகாத் அது கொடுக்கப்படாமல் இந்த பணத்துடன் சேர்ந்து தங்கிவிடுமாக இருந்தால், அந்த ஜகாத் இவருடைய பணத்தை அழித்துவிடும், இவருடைய செல்வத்தை அழித்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களை எங்களுடைய செல்வத்தை அழிக்கிறது எங்களுடைய விரோதிகள் அல்ல, எங்களுடைய செல்வத்தை அழிக்கிறது நாங்கள் கொடுக்காத எங்களிடத்திலே தங்கி இருக்கிற ஜகாத். எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் சரியாக துல்லியமாக கணக்கு பார்த்து ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிறது, எங்களுடைய சொத்துக்களுக்கு சோதனைகள் வருகிறது என்றால், சில பொழுது எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தவறுகள் அதற்கு காரணமாக இருக்கும். ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும், நான் இந்த காரியங்களில் நான் எப்படி இருக்கிறேன். ஒவ்வொருவரும் பார்ப்போம், நான் எந்தெந்த பாவங்களில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். பிரச்சனைகள் வருவதனுடைய நோக்கம் நாங்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹு தாலா விரும்புகிறான், எங்களுடைய உள்ளங்கள் மாறட்டும் என்று அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சமீபகால பிரச்சனைகளில் சமீபகாலத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எங்கள் மீது மக்கள் வைத்திருந்த அந்த பார்வையை மாற்றி அமைத்திருக்கிறது என்று சொல்லலாம். மக்கள் ஒரு காலத்திலே எங்களை ஒரு விதமாக பார்த்தார்கள், சமீபகால நிகழ்வுகளுக்கு பின்னால் எங்களை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை உண்மையில் ஒரு மார்க்க பார்வையினால் எங்களை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிக நுணுக்கமாகவும் நாங்கள் மார்க்கத்துடைய கயிறை எப்பொழுதும் எங்களுடைய கண் முன்னால் நிறுத்திதான் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாரையும் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலோ எங்களுடைய வியாபாரங்களிலோ யாரையும் ஏமாற்றக்கூடாது. வியாபாரங்களில் நேர்மையாக நடப்பது என்பது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மட்டும்தான் என்பதல்ல, அதுல எல்லாரும் சரி சமம். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, யாரையும் ஏமாற்றக்கூடாது. யாரையும் ஏமாற்றி சம்பாதித்தால் வரக்கூடிய பணம் இவருக்கு சுத்தமாக மாட்டாங்க, அது அசுத்தமானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது. முஸ்லீம் அல்லாத அந்நிய மதங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்களில் எத்தனையோ பேர்கள் நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறார்கள், நல்ல பண்புகளை மெச்சுகிறார்கள், நல்ல பண்புகளை வரவேற்கிறார்கள், மிகவும் நியாயமாக நடக்கக்கூடியவர்கள், நியாயமான பார்வையுள்ளவர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கும் மார்க்கம் நியாயத்தை சொல்லி தந்திருக்கிறது. எப்பொழுதும் நீங்கள் நியாயமாக நடங்கள். வலா யஜ்ரிமன்னகும் ஷனானு கௌம் அலா அல்லா தஅ்திலு. ஒரு கூட்டத்துடன் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால் அவர்களுடன் நீங்கள் நியாயமாக நடப்பதை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நியாயமாக நடங்க, எதிரிகளாக இருந்தாலும் கூட நீங்கள் நியாயமாக நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் எந்த நாட்டிலேயாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம், அவர்களிடத்திலே சாமான்கள் வாங்க வேண்டாம் என்று யார் எவ்வளவு சத்தமாக பேசினாலும், எவ்வளவு பெரிய சபைகளிலே யார் இதை பேசினாலும் முஸ்லிம்களாகிய நாங்கள் ஒரு நாளும் எங்களுடைய சபைகளிலே அந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம். நீங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள், அவர்களுடைய அவர்கள் அணியக்கூடிய ஒரு கவசம் ஒரு யஹூதியிடத்திலே, ஒரு அந்நியவர் அவரிடத்திலே அடவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அடவு வைப்பார்கள் என்றால், வஃபாத் ஆகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் இரவு நேரம் சில விருந்தாளிகள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. யாரிடத்தில் சாப்பாட்டுக்காக ஏற்பாடு செய்யறது, யார்கிட்ட கோதுமை வாங்குறது என்று பார்க்கிறார்கள். ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள், இன்ன யஹூதி இருக்கிறார், அவரிடத்துல போய் நீங்கள் 30 சா கோதுமை வாங்கி கொண்டு வாருங்கள் கடனாக. அந்த கடனாக அவரிடத்திலே வாங்கி இருந்தார்கள், அதற்கு அடவு வைத்திருந்தார்கள் அந்த கவசத்தை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹத்தீஸீன்கள் இதற்கு பல காரணங்கள் சொல்லி இருக்கு. இது வந்து இறைச்சையாக நடந்த ஒன்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகும் பொழுது இப்படி ஒரு கடன் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடாக இருந்தது. முஹத்தீஸீன்கள் இதற்கு பல விளக்கங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதற்குரிய ஒரு காரணம் இமாம் நவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாடத்தை இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. தாராளமாக இடம்பாடு இருக்கிறது, உங்களுக்கு அவர்களுடன் இவ்வளவு நெருக்கமாக நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், கடன் வாங்கலாம் என்பதை என்று அந்த ஆகும் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இந்த ஏற்பாட்டை செய்தான் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாங்கள் எப்பொழுதும் நியாயமாக நடப்போம், யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் கூட எங்களுடைய தரப்பிலிருந்து நிகழக்கூடாது. எங்களுடைய நல்ல அஹ்லாக்குகள், நல்ல பண்புகளை மக்களுக்கு காட்ட வேண்டும். எப்பொழுதும் எங்களுடைய நல்ல அஹ்லாக்குகளை காட்டுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால், போக்குவரத்து ஒழுங்குகளை முஸ்லிம்களாகிய நாங்கள் மற்றவர்களை விடவும் முக்கியத்துவத்துடன் நாங்கள் பேணி நடக்க வேண்டும். பல இடங்களிலும் பேசப்படக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது, சமீபத்திலே நடந்த ஒரு பெரும் பிரச்சனையை அதை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒருவர் கூட அதனுடைய காரணத்தை எங்களுடைய இந்த ஒழுக்க வீணம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார். போக்குவரத்து ஒழுங்கை நாங்கள் பேணுவதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுக்கு வெறும் தொழுகையையும் ஜகாத்தையும் நோன்பையும் மட்டும் சொல்லி தந்த மார்க்கம் அல்ல, பாதையிலே நடந்து செல்வதையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. பாதையில் மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் அங்கு நடந்து செல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் கண்ணை மூடிக்கொண்டு செல்லக்கூடாது. இமாமத்துல் அதா அனி தரீக்கி ஸதகா, ஒரு முஸ்லிமுடைய வேலை அதை எடுத்து ஓரமாக்கி மக்களுடைய அந்த தொல்லையே கஷ்டத்தை நீக்கிவிட்டு போக வேண்டும். அதற்கு சதகாவுடைய நன்மை எழுதப்படும் என்று கூட ஹதீஸில் வாக்குறுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சுவர்க்க மியராஜுக்கு போன நேரத்தில் சுவர்க்கத்தை பார்த்தேன், அந்த சுவர்க்கத்தில் ஒரு மனிதர் இருந்தார், நடமாடிக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன அமலினால் சுவர்க்கத்துக்கு வந்தார் என்று நான் விசாரித்தேன். அப்பொழுது எனக்கு தெரிய வந்தது, அவர் பாதையிலே போகும் பொழுது ஒரு மரக்கிளை பாதையிலே நோக்கி நீட்டிக் கொண்டிருந்தது, அதை வெட்டி ஓரமாக்கி எடுத்து விட்டு போனார். அந்த அமல் காரணத்தினால்தான் அவருக்கு சுவர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதையுடைய ஒழுங்கையும் பாதையில் எப்படி நடக்க வேண்டும் நடக்கக்கூடாது என்பதையும் மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி தந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இய்யாக்கும் வல் ஜுலூஸ பித்துருகாத், காரணம் இல்லாமல் பாதைகளில் நிற்காதீர்கள் என்று தடை செய்கிறார்கள். இப்படியெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கும் பொழுது நாங்களும் ஒரு பொழுதும் அந்த ஒழுங்குகளை பேண தவறக்கூடாது. யாரும் பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம், கவனிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கலாம், கவனிக்கப்படாத இடமாக இருக்கலாம், நாங்கள் ஒரு பொழுதும் மாற்றம் செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இடங்கள், அதிலும் குறிப்பாக நாங்கள் தொடரக்கூடிய இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையில் பாதை எப்படிப்பட்ட இடத்திலே அமைந்திருக்கிறது என்பது நமக்கே தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது நாம் பாதையிலே வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தால் பார்க்கிறவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஒரு இலங்கை பிறகை வாகனத்தை நிறுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் பார்த்து சென்றார்கள். ஆனால் இப்பொழுது நாங்கள் வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தால் பார்வை மாறிவிட்டது. இப்பொழுது நம்முடன் நம்முடைய மார்க்கத்தையும் இணைத்து பார்க்கிறார்கள். நிச்சயமாக இதுல ஹைர் இருக்கிறது. நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் அஹ்லாக்கையும் நல்ல முன்மாதிரியையும் காட்டுவோம் என்றிருந்தால் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால் நிச்சயமாக நமக்கு ஹைர்கள் மறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்புள்ள பிரச்சனைகளுடைய நிலைகள் தெரியும். இந்த நேரங்களில் எங்களுடைய பெண்களை தனிமையாக வெளியே அனுப்புவதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது எல்லா காலத்திலேயும் உள்ளதுதான். சமீப காலங்களாக உண்மையில் இந்த குறிப்பாக சொல்ல போனால் கோல் ரோட் அதை அண்டி இருக்கக்கூடிய இந்த மஹல்லாக்களுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது பெண்களுடைய நடமாட்டம் மிக அதிகமாக அளவையும் மிஞ்சி போகிறதோ என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அதிகரித்துக் கொண்டே போகக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய வீட்டு பெண்கள். அவர்கள் அபாயா உடுத்து விட்டார்கள், பேர்கவர் செய்து விட்டார்கள் என்பதற்காக யாரும் நினைத்துக் கொள்ளக் கூடாது. இவர்கள் விரும்பியபடி இப்பொழுது சூப்பர்மார்க்கெட்டுகளுக்கு போகலாம், அவர்களுடைய ஆடைகளை அவர்களே வாங்கிக் கொள்ளட்டும், வசதி இருக்கிறது, அப்படியான தாராளமாக அவர்கள் எல்லாரும் போகிறார்கள், இவர்களும் போகட்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொள்ளக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஷ்டங்கள் என்ன என்பதை மிம்பர்களில் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்னொருவர் பாவத்திலே செல்வதற்கு, மற்றவர்கள் எல்லாம் பாவம் செய்வதற்கு எங்களுடைய பெண்களை வெளியே அனுப்பி நாங்கள் பாவிகளாக கூடாது. ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களுடைய விஷயத்தில் ரோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு சஹாபி ஒரு போருக்கு போய் இடையிலே அவசரமாக திரும்பி வருகிறார். வரும் பொழுது அவருடைய மனைவி புதிசாக தான் திருமணம் முடிச்சிருந்தார். மனைவி வாசல்ல நிற்கிறார், வெளியில பார்த்துக் கொண்டு நிற்கிறார். இவருக்கு வந்த ரோஷம் வால் கை, அதாவது இடுப்புல இருந்த வாளை உருவிட்டார். நான் இல்லாத நேரத்திலே என்னுடைய மனைவி வாசலுக்கு ஏன் வர வேண்டும்? அதற்கு நியாயமான காரணம் இருந்த அந்த பெண் சொன்னா, வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்ன நடக்குது. போய் பார்த்தால் அங்கே ஒரு பாம்பு படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஒரு ஆணை பொறுத்தவரையில் மனைவிமார்கள் பெண்களுடைய விஷயத்தில் ரோஷம் உள்ளவர்களாக இருக்கிறேன். நாங்கள் வீட்டில உட்கார்ந்து கொண்டு செய்தி பார்த்து கொண்டு பேப்பர் பார்த்து கொண்டு எங்களுடைய பெண்களை கடைக்கு அனுப்புகிறோம் என்றால் எங்களுடைய ரோஷம் எங்கே போய்விட்டது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ரமலானுடைய காலம் வேற வருகிறது. ரமலானுடைய காலம் உடுப்பு வாங்குகிற காலம் அல்ல, ரமலானுடைய காலம் திண்டு கழிக்கிற காலம் அல்ல, அமல்களுக்குரிய காலம். ஒவ்வொருவரும் முடிவு செய்யலாம், ரமலான் வருவதற்கு முன்னாலே திருநாளைக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து முடித்து கொடுப்போம். எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு 4-5 பேர்களுக்கு உடுப்பு எடுப்பதற்காக நாங்கள் கடைசி 10 வரைக்கும் ஏன் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும்? அவ்வளவுதான் தெரிவு செய்வதற்கு ஆடைகள் இல்லையா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை நாங்கள் ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னாலே அந்த காரியத்தை முடித்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்தில் எந்த கவலையும் இல்லாமல் அழகாக அமல்களில் கழிப்பதற்கு அது வசதியாக அமையும். பெண்களை தயவு செய்து வெளியில் அனுப்புவதை நாங்கள் தவிர்த்துக் கொள்வோம். எங்களுடைய குடும்பங்களில் யார் யாரெல்லாம் வெளியில் செல்கிறார்களோ அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, அடுத்த ஒரு விடயம், இலங்கையை பொறுத்தவரையில் முஸ்லிம்களில் ஒரு சிறிய விகிதாச்சார அளவு தொகையினர்தான் வசதி வாய்ப்புடன் செல்வ செழிப்புடன் இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை இதுவரைக்கும் கஷ்டத்திலும் வறுமையிலும் தான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இலங்கையே ஒரு சுற்று சுற்றி வந்தால் இந்த நிலையை மிக லேசாக கண்டு கொள்ளலாம். ஒரு சிறிய தொகையினர்தான் மிக வசதியுடன் வருமானத்துடன் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் கஷ்டத்துடன் தான் போய் கொண்டிருக்கிறது. சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் அன்றைய தேவைக்கு சம்பாதித்துக் கொண்டுதான் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி இருக்கும் பொழுது இந்த சிறிய ஒரு தொகையினர் வசதி வாய்ப்புடன் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன சிறிய தொகையினர் தான் அவர்களுடைய வீடுகளை பார்த்து மெச்சத்தக்க அளவுக்கு மிக அலங்காரமாக பெரிசாக கட்டி வைத்திருக்கிறார்கள், ஆடம்பரமாக கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த சிறிய கூட்டத்தினர் தான் அழகழகான பெருமதி மிக்க வாகனங்களிலே போய் மிக அழகாக கௌரவமாக பொது இடங்களில் இறங்குகிறார்கள், சாமான்களை வாங்குகிறார்கள், ஏற்றுகிறார்கள், ஏறுகிறார்கள், புறப்படுகிறார்கள். இந்த சிறிய கூட்டம் தான் அவர்களுடைய திருமணங்களை பெரும்பெரும் இடங்களிலே பெரும்பெரும் தொகை செலவழித்து மிக கவர்ச்சியாக எடுக்கிறார்கள். இதுபோல பெரும்பெரும் மக்களை கவரக்கூடிய பல காரியங்களை செய்வதெல்லாம் இந்த சிறிய ஒரு கூட்டம் தான். ஆனால் மனிதர்களுடைய மற்றவர்களுடைய பார்வை, அந்த பார்வை செல்வது இந்த சின்ன கூட்டத்துக்கு மட்டும்தான். நாம எல்லாரும் தெய்வர்கள் தான் இருக்கிறோம் என்றதனால இங்க இருக்கிற அத்தனை பேரும் வசதியோடு இருக்கிறோம் என்பதல்ல. இதற்குள்ளே விசாரித்தால் தெரியும் எத்தனை பேர்கள் எடுத்த கடன்களை அடைக்க முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் இருக்கிற வீடுகளை விற்கப்பட்டிருக்கிறார்கள், கடைகளை விற்கப்பட்டிருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்பது சமூகத்துக்குள்ளே அலசி ஆராய்ந்தால் தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சின்ன கூட்டம் கொண்டாடுகிற கொண்டாட்டம் இதைத்தான் மக்கள் பார்க்கிறார்கள். இவர்களை வைத்துதான் அளவு நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவர்கள் எல்லாம் நிறைய சம்பாதிச்சு எப்படி சொகுசாக வாழ்கிறார்கள் என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் வந்திருக்கிறது. பிறகு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கஷ்டப்படுறது நாங்கள் அல்ல, சின்ன கூட்டம் அல்ல, சாதாரண மக்கள் கஷ்டத்தை எதிர்கொள்கிறார்கள். இந்த பெரிய கூட்டம் செய்கிற அநியாயம் இல்லையா இது? இப்பொழுதாவது ஆடம்பரத்தை கட்டுப்படுத்துவோம். திருமணங்கள் சாதாரணமாக இருக்கட்டும், வீடுகள் சாதாரணமாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ள இருக்கிற இன்பங்களை தாராளமாக அனுபவிக்கலாமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவரும் புத்திசாலித்தனமாக சிந்தனை செய்வால் இதை புரிந்து கொள்ளலாம். ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஹதீஸ் கூட இதைத்தான் சொல்கிறது, உங்களுக்கு கிடைத்திருக்க ஞானத்துக்களை மறைத்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு மறைக்க தெரியாது, அதுதான் பிரச்சனை. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற ஞானத்துக்களை மறைத்து நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் காட்டி காட்டி அனுபவிக்கிறதல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைக்குரிய காலங்களில் மிக 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 புத்திசாலித்தனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உள்ளத்திலே கவலைகள் வரும் பொழுது, அது குடும்ப சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பயம் வரும் பொழுது, நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்திலே, குடும்ப விஷயங்களிலே, அல்லது சமூகத்துள்ள பிரச்சனைகளிலே பயம் வரும் பொழுது, ஹஸ்புனல்லாஹு வநியமல் வக்கீல் என்ற துவாவை அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலமாக நமக்கு படித்து தந்திருக்கிற ஒரு விசேஷமான துவா. எப்பொழுதெல்லாம் பயங்கரமான நிகழ்வுகளுடைய பயங்கரம் எங்களுடைய உள்ளத்திலே வருகிறது, இப்படி நடந்து விடலாமோ, போற போக்கை பார்த்தால் விலைவாசிகள் அதிகரித்து விடலாமோ, என்னுடைய குழந்தைக்கு இது நடக்கலாமா, என்னுடைய மனைவிக்கு இப்படி நடக்கலாமா என்று தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சமூக வாழ்க்கையிலோ பயம் அச்சம் வரும் பொழுது, ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வக்கீல் இந்த துவாவை அதிகமாக அதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஓதினால் நாங்கள் எதை பயப்பட்டோமோ அதனுடைய தீங்கு நம்மை தொட மாட்டாது. மேலேசான ஒரு துவா ஒவ்வொருவரும் பாடமாக்கிக் கொள்ளுங்கள், வீடுகளிலும் சொல்லுங்கள். நடந்தவைகளை திரும்ப திரும்ப பேசுவதனால் பிரச்சனைகள் தீர்ந்து விடுவதில்லை. அதற்கு பகரமாக அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இந்த துவாக்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையில திருத்தத்தை ஏற்படுத்தி தௌபா செய்து தொழுகையாளிகளாக மஸ்ஜிதுடன் சம்பந்தம் உள்ளவர்களாக நாங்கள் ஆகிக்கொள்வோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுக்கு பொருத்தமான நல்லடியார்களுடைய கூட்டத்திலே சேர்த்து வைப்பானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய பிரச்சனைகளை நீ தீர்த்து வைப்பாயா. யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்களோ அவர்களுடைய சதிகளுக்கு நீயே போதுமானவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. உன்னுடைய உதவியை நீ எங்களுக்கு தரவில்லையானால் எங்களால் வெற்றி அடைய முடியாதையா அல்லாஹ். இருக்குள்ளவனே, எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லையா அல்லாஹ், உன்னுடைய உதவிதான் எங்களுக்கு தேவை. உன்னுடைய உதவியை நீ பிற்படுத்தி விடாதே. நாங்கள் பலகீனர்களாக இருக்கிறோம், ஈமானிலும் பலகீனர்கள், உடலளவிலும் பலகீனர்கள். உன்னுடைய சின்ன சின்ன சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக. வாஹிரு தஆவானா. அல்ஹம்துலில்லாஹ்.